எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் மனிதர்கள் பிறக்கும் பொழுது எல்லோரும் குழந்தைகளாக சரிசமமாக பிறக்கிறார்கள். யாருக்கும் யாரை விடவும் விசேஷமான எந்த விதமான திறமைகளும் இல்லாமல் சாதாரணமான பலகீனர்களாக எல்லோரும் பிறக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இருந்து மரணித்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது எல்லோரும் சமமாக இருப்பதில்லை. சில மனிதர்கள் மிக சிறப்பான இடங்களை அடைந்து மிக உயர்ந்த பதவியை அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே பெற்று மிகச் சிறப்பான மனிதர்களாக இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவன் நாடியவற்றை படைக்கிறான், பிறகு அவன் தன்னுடைய படைப்பினங்களில் இருந்து புரக்கி எடுக்கிறான், தெரிவு செய்கிறான். எல்லோரையும் அவன் தெரிவு செய்து விடுவதில்லை. சிறப்பான இடங்களுக்கு, நல்ல நல்ல கர்மங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு மனிதர்களில் அவன் விரும்பிய நாடியவர்களை தெரிவு செய்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சில அடிப்படைகளை வைத்து மனிதர்களை நலவுகளுக்காக தெரிவு செய்கிறான். நம்முடைய நம்மில் பலரை அல்லாஹு தஆலா சில நற்கர்மங்களுக்காக தெரிவு செய்திருப்பான். அதுபோல நம்முடைய குடும்பங்களில் பலரை அல்லாஹ் சில நல்ல பாக்கியங்களுக்காக, இல்முக்காக, அமலுக்காக, கொடைக்காக, மக்களுக்கு உபகாரம் செய்வதற்காக என்று சொல்லி பலரையும் அல்லாஹு தஆலா தெரிவு செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய எந்த ஒரு செயல்பாடும் அது காரணமில்லாமல் நடைபெறுவதில்லை. அல்லாஹு அலீமுன் ஹகீம், ஹகீம் என்று அல்லாஹு தஆலா தனக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறான். ஹகீம் என்றால் அவனுடைய எந்த கர்மமும் ஒரு ஹிக்மத்தை, ஒரு ஞானத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஒரு காரணம் இல்லாமல், ஒரு நியாயம் இல்லாமல் அவன் எந்த கர்மத்தையும் செய்ய மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாமும் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல கர்மத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மையும் நற்கர்மங்களுக்காக தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் இருந்தும் நல்ல பல கர்மங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சில சில விசேஷமான சில சிபாத்துகள் இருக்கின்றன. அவற்றை மனிதன் உருவாக்கி கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதனை அவனுடைய குடும்பத்தில் இருந்து தெரிவுகளை அவன் தெரிவு செய்வான். நல்ல பல கர்மங்களுக்காக, தீனுடைய பல நற்கர்மங்களுக்காக அங்கிருந்துதான் அல்லாஹு தஆலா பொறுக்கி எடுப்பான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கிற அந்த காலத்தில் உலகத்தில் அறிவு படிப்புள்ளவர்கள் என்று அறிமுகமான ஒரு பெரும் கூட்டம் இருந்தார்கள். நசாராக்கள் இருந்தார்கள், யஹூதிகள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே அறிவு இருந்தது, பெரும் அறிவாளிகள் என்று அவர்கள் உலகத்தில் பிரபல்யமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் இறுதி நபியை அவர்களுக்குள் இருந்து அல்லாஹு தஆலா தெரிவு செய்யவில்லை. அந்த காலத்தில் பெரும் செல்வந்தர்கள், ஆட்சியாளர்கள், பலசாலிகள் என்று அறியப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்களுக்குள்ள இருந்தும் இறுதி நபி தெரிவு செய்யப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தெரிவு அரபிகளுக்குள்ள இருந்து நடந்தது. அரபு உலகத்தை பற்றி நமக்கு தெரியும், பலவிதமான ஜாஹிலியா, பலவிதமான பாவங்கள், மோசமான காரிய கர்மங்கள் எல்லாம் ஈடுபட்டு வந்தவர்கள். ஆனால் அங்கிருந்துதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய இறுதி ரசூலை, இறுதி நபியை தெரிவு செய்தான். அதற்குரிய காரணத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள். அவர்களிடத்தில் எவ்வளவு பாவங்கள் இருந்த போதிலும் கூட அவர்களிடத்தில் மற்ற எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு விசேஷமான பண்பு இருந்தது. அதுதான் அவர்கள் அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அமானித மோசடி செய்வதை மிக மோசமான ஒரு பண்பாக அவர்கள் பார்த்து வந்தார்கள். யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். மிக நம்பிக்கையாக ஒரு வார்த்தைகளை சொன்னால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தைகளை பாதுகாப்பார்கள். வாதாக்களை கொடுத்தால், வாக்குறுதிகளை கொடுத்தால் எப்படியும் அதை நிறைவேற்ற பார்ப்பார்கள். அப்படியான ஒரு நம்பிக்கை அவர்கள்ட்ட இருந்தது. யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். வியாபாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒன்றிலும் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். யாரும் அப்படி ஏமாற்றிவிட்டால், இன்னொருவரை ஏமாற்றிவிட்டால், அது அவர்களிடத்தில் ஒரு பெரும் குற்றமாகவும் ஒரு அசிங்கமாகவும் பார்க்கப்பட்டு வந்தது. இந்த ஒரு நல்ல பண்பு இருக்கிறது. இதற்கு சமமான ஒரு நல்ல பண்பு உலகத்தில் இல்லை. அது அந்த காலத்திலே இருந்த அறிவு படைத்தவர்களிடத்திலோ செல்வம் படைத்தவர்களிடத்திலோ இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த தன்மையை அடிப்படையாக வைத்துதான் அவர்களுக்குள்ள இருந்து இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் தெரிவு செய்தார். இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக ஆகுவதற்குரிய ஒரு சமூகத்தை அவர்களுக்குள்ள இருந்துதான் அல்லாஹு தஆலா தெரிவு செய்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை வெறும் வாழ்ந்தோம் சம்பாதித்தோம் என்று முடிந்துவிடக் கூடாது. எங்களுடைய குடும்பங்களில் இருந்தும் இப்படிப்பட்ட தெரிவுகள் நடக்க வேண்டும். நல்ல பல கர்மங்கள் எங்களால், எங்களுடைய குழந்தைகளால், சந்ததிகளால் நடக்க வேண்டும் என்றிருந்தால் நாம் இந்த பண்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை, எப்பொழுதும் நம்பிக்கையாக நடப்போம், ஏமாற்றம் செய்ய மாட்டோம். இந்த பண்பை உருவாக்கிக் கொள்ளும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அதை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அடுத்து பாவங்களை தவிர்த்து நடத்த. பாவங்களை ஒரு மனிதனுக்கு ஆசைகள் நிறைய இருக்கின்றன, மனிதனுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன. அந்த ஆசைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் மறந்து விடுகிறான். எப்படியாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். அவனுடைய அடியார்களில் மிக சொற்பமானவர்கள், மிக குறைவானவர்கள் தன்னுடைய அத்தனை காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பார்க்கிறார்கள். என்னுடைய ரப்பு என்னுடன் கோபம் அடைவானா, நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அவர்கள் பாவங்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி, பாவங்களை விட்டு விலகி விலகி நடக்கிறார்கள். தன்னுடைய ஆசையை விடவும் அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்துக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி யார் பாவங்களை தவிர்த்து நடப்பார்களோ அந்த குடும்பங்களில் இருந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய தெரிவுகளை செய்கிறான். அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அவர்களுடைய குடும்பங்களில் நல்லவர்களை இல்முக்கும் தீனுக்கும் நல்ல நல்ல கர்மங்களுக்கும் கொடை வழங்குவதற்கும் அந்த குடும்பங்களில் இருந்து அல்லாஹு தஆலா தெரிவு செய்கிறான். அடுத்து பொறுமை. சிலருக்கு அல்லாஹு தஆலா கடினமான சோதனைகளை ஏற்படுத்துவான். அது சொத்துக்களில் வரலாம், குடும்பத்தில் வரலாம், மானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்படி பல வகையான சோதனைகள் மனிதனுக்கு, பலருக்கும் பல வகையான சோதனைகள் வரும். இந்த சோதனைகளின் பொழுது அல்லாஹ்வை நம்பி யார் உறுதியாக பொறுமையாக இருப்பார்களோ, அல்லாஹ்வுக்காக அவற்றை சுமந்து கொள்கிறார்களோ அவர்கள் இருந்து அல்லாஹு தஆலா நல்லோர்களை தெரிவு செய்கிறார். ஒன்று பாவத்தினால் சோதனை வந்தது. ஒரு பெண்ணுடைய புறத்தில் இருந்து அவர்களுக்கு பாவத்துக்காக அழைப்பு வருகிறது. அவர்கள் ஒரு முழுமையான வாலிபர், எல்லா வகையான கமால்களையும் பூர்ணத்துவத்தையும் பெற்றவர்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை வாழ்க்கையில் வருகிறது. அவர்கள் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தினார்கள். என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வது எனக்கு நோக்கம் அல்ல, பாவத்தை விட்டு ஓட வேண்டும் என்று அவர்கள் பாவத்தை தவிர்த்து ஓடினார்கள். அதுபோல அவர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் பல கட்டங்களில் பயங்கரமான சோதனைகள் வந்தது. ஒவ்வொரு சோதனைகளின் பொழுதும் நான் பொறுமையாக இருக்கப் போகிறேன், பொறுமையாக இருக்கப் போகிறேன் என்று அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். ஒரு பக்கம் அவர்களுடைய பொறுமை, இன்னொரு பக்கம் அவர்கள் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டதனால் அவர்களை நேசித்த அந்த தகப்பனுக்கு வந்த சோதனை. அந்த தகப்பன் ஒரு பக்கமாக இருந்து கொண்டு ஜமீல், நான் ஒன்றும் பேச மாட்டேன், எனக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அநியாயத்தை பற்றி நான் யாரிடத்திலும் எந்த மனிதனிடத்திலும் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கவலைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் முறையிட முடியாது, என்னுடைய அல்லாஹ்விடத்திலே நான் முறைப்பாடு செய்கிறேன் என்று அவர்கள் ஒரு பக்கத்தில் அழுது கொண்டு பொறுமையாக இருந்தார்கள். இந்த பொறுமையுடைய முடிவுதான் அல்லாஹு தஆலா சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் ஒரு சரித்திரம் படைப்பதற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக மாமனிதராக அல்லாஹு தஆலா அவர்களை தெரிவு செய்தான், நபுவத்தை கொடுத்தான், அவர்களுடைய சம்பவத்தை கியாமத் வரைக்கும் அழிக்க முடியாத ஒரு சம்பவமாக ஆக்கி மக்களுக்கு பாடமாக ஆக்கியிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரலாம். சில பொழுது சில பாவங்களை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு வருகின்றன. நாம் நினைக்க வேண்டும், இந்த பாவத்தை செய்துவிட்டால் அந்த கொஞ்ச நேரம் அதனுடைய எனக்கு அந்த ஆசை பூர்த்தியாகலாம், அந்த கொஞ்ச நேரத்தில் நாம் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், ஆனால் நாம் பெரும் பெரும் நலவுகள் இருந்து மஹ்ரூமாக வேண்டிய தூரமாக்கப்பட வேண்டிய நிலை எனக்கு உண்டாகும். இந்த இடத்தில் நான் பாவத்தை விட்டு ஓடுவேன் என்றால் என்னுடைய எண்ணிலிருந்து அல்லாஹு தஆலா தெரிவுகளை செய்வான், என்னுடைய குடும்பங்களில் அல்லாஹு தஆலா நல்ல தெரிவுகளை ஏற்படுத்துவான். அதுபோல வாழ்க்கையில் அவ்வப்போது வரக்கூடிய சோதனைகள், மனிதர்களால் வரக்கூடிய சோதனைகள், குடும்பத்தால் வரக்கூடிய சோதனைகள், நண்பர்களால் வரக்கூடிய சோதனைகள், வியாபாரம் செய்யக்கூடியவர்களால் வரக்கூடிய சோதனைகள் என்று பல வகையான சோதனைகள் நமக்கு வரலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சோதனைகளின் பொழுது அந்த பிரச்சனைகளை மக்களிடம் சொல்லி சொல்லி முறைப்பட்டு தெரியாமல் அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறேன், பொறுமையாக இருப்போம் என்று பொறுமை செய்யக்கூடியவர்களில் இருந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய தெரிவுகளை செய்வான் இன்ஷா அல்லாஹ். அது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சந்ததியினருடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் ஹைர்கள் நலவுகள் நடப்பதற்கு காரணமாக அமையும். அடுத்து நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உபகாரம், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், இந்த உபகாரங்களும் தெளிவுகளுக்கு காரணமாக அமையும். ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களை மிக தன்னை விடவும் தன்னுடைய மனைவி குழந்தைகளை விடவும் உயர்த்தி வைத்து தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகிறார். பெற்றோர்களுக்கு என்னென்னலாம் அவர்களுக்கு ஆசைகள் இருக்கிறதோ அத்தனையையும் அழகாக நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறார். இந்த உபகாரம் உலகத்தில் வீணாகி விடுவது இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட உபகாரங்களுடைய பரக்கத்தினால் இவரில் இவருடைய குடும்பத்தில் நல்ல தெரிவுகளை ஏற்படுத்துவார். ஒருவர் நல்ல வயதுக்கு மூத்தவர்களை கண்ணியப்படுத்துகிறார், யாரையும் கிண்டல் செய்வதில்லை, பலஹீனர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார், யாரையும் சாதாரணமாக நினைப்பதில்லை, அவமதிப்பதில்லை, மற்றவர்களுடைய குறைகள் பாவங்கள் தனக்கு தெரியும் பொழுது அவற்றை மறைக்கிறார். என்னுடன் அது போய்விடட்டும், எனக்கு என்னை தாண்டி இன்னொருவருக்கு இந்த குறை சென்றுவிடக் கூடாது என்று சொல்லி அவர் மக்களுடைய குறைகளை எல்லாம் மறைக்கிறார், மக்களுக்கு உபகாரம் செய்கிறார், உலமாக்களை கண்ணியப்படுத்துகிறார், நல்ல மனிதர்களுக்குரிய கௌரவத்தை கொடுக்கிறார். இப்படி ஒருவர் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் விசேஷமாக மனிதர்களுக்கு அவர்களுக்கு உபகாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த குடும்பங்களிலிருந்து நல்ல தெரிவுகளை ஏற்படுத்துவான். அந்த குடும்பங்களில் பல நல்லோர்கள் தெரிவு செய்வதற்கு இந்த மனிதர்களுடைய நலவுகள் காரணமாக அமைந்து விடுகின்றன. இன்னும் கூட நாம் எத்தனையோ பேர்கள் நாம் உணர்கிறோம், சில பொழுது எங்களுடைய குடும்பத்தில் அல்லாஹு தஆலா பல நலவுகளை ஏற்படுத்தி இருக்கிறான், பல நலவுகளுக்கு எங்களை காரணமாக ஆக்கி இருக்கிறான், பல ஹைர்கள் எங்களுடைய குடும்பங்களில் நடக்கிறது என்றால் நாம் மறந்துவிடக் கூடாது. சில பொழுது நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தில் நமக்கு முன்னால் இருந்த யாரோ ஒருவர் செய்த நலவுகளாக இருக்கலாம், அவர்களுடைய துவாக்களாக இருக்கலாம், அவர்கள் பாவங்களை விட்டு தவிர்ந்து நடந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த தெரிவுகளை நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுத்தி இருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் நல்லோர்களுக்கு நிறைய துவா செய்ய வேண்டும், அவர்கள் நம்முடைய நலவுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இந்த தெரிவு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை தனக்காக தெரிவு செய்து கொள்கிறார். அடுத்த சிபத்து தான், யார் தன்னுடைய கொடுக்கல் வாங்கலில் சுத்தமாக இருப்பார்களோ, சுத்தமானதையே சாப்பிடுவோம், சுத்தமானதை மட்டும்தான் அனுபவிப்போம், சுத்தம் இல்லாதவைகள் எங்களுடைய பணத்துடன் செல்வத்துடன் சாப்பாட்டுடன் சேர மாட்டாது என்று உறுதியாக இருந்து, யார் கொடுக்கல் வாங்கலில் சம்பாத்தியத்தில் சுத்தத்தை பேறுகிறார்களோ அவர்கள் இருந்து அல்லாஹு தஆலா தெரிவுகளை மேற்கொள்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை சுத்தமான கஸ்புல் ஹலால் அல் கஸ்பு தயீப் சுத்தமான சம்பாத்தியத்தில் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பணம் ஈட்டுகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், பொருள் ஈட்டுகிறோம், பொருள்களை வாங்குகிறோம், சாப்பிடுகிறோம். இவற்றை முடிந்த அளவு முயற்சி செய்து சுத்தமாக வைத்துக் கொள்ள பார்க்க வேண்டும். எந்த வகையிலும் ஒன்றிருக்கிறது சுத்தமாக நமக்கு அது தெரியும், இது கூடாத ஒன்று, இது தடுக்கப்பட்ட ஒன்று என்று நமக்கு தெரியும், அவற்றை நாங்கள் தவிர்ந்து கொள்கிறோம். இன்னொரு பகுதி இருக்கிறது, சுபஹாத்கள் சந்தேகத்துக்குரியவைகள். மார்க்கம் சொல்கிறது சந்தேகத்துக்குரியவைகளையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சந்தேகத்துக்குரிய பணம், சந்தேகத்துக்குரிய சாப்பாடு, சந்தேகத்துக்குரிய வருமானம், சந்தேகத்துக்குரிய பொருள் உங்களுடைய பணத்துடன் வாழ்க்கையுடன் உங்களுடைய சாப்பாட்டுடன் கலந்து விடக்கூடாது. இது கைதுகளிலிருந்து நம்மை தூரமாக ஆக்கிவிடும். யார் முயற்சி செய்து பல கஷ்டங்களுக்கு கூட முகம் கொடுத்து கொண்டு சந்தேகமானவைகள் என்னுடைய சொத்தில் சேரக்கூடாது, நான் எப்பொழுதும் சுத்தமானதை சாப்பிட வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு சுத்தமானதை கொடுக்க வேண்டும், என்னுடைய வீட்டுக்கு வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு கற்களும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று சுத்தத்தை யார் ஹலாலை பேணி நடப்பார்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த முயற்சியை அந்த கஷ்டத்தை வீண் போக விடுவதில்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நல்லவர்களை தெரிவு செய்கிறார். அந்த சந்ததிகளிலிருந்து அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்துடைய தீனுடைய சேவைகளுக்காக நல்ல மனிதர்களை தெரிவு செய்வார். அபு ஜாஃபர் மன்சூர் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம், அபு ஜாஃபர் மன்சூர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். புதிய ஆட்சியாளர் அவரை வாழ்த்துவதற்காக வேண்டி எத்தனையோ பெரும் பெரும் மனிதர்கள் அவர்களை நோக்கி வந்து அவர்களை பாராட்டி கொண்டும் வாழ்த்தி கொண்டும் இருக்கிறார்கள். அந்த காலத்திலே இருந்த ஒரு பெரும் ஆலிம் முகாத்தில் இப்னு சுலைமான் அவர்களும் வருகிறார்கள், மக்களுடன் சேர்ந்து அவர்களும் வருகிறார்கள். அவர்கள் ஒரு பெரும் ஆலிமாக இருந்தார்கள், மக்களுக்கு பெரும் உபதேசங்கள் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வந்ததும் அல் ஹலீஃபா அவர்கள் சொன்னார்கள், முகாத்தில் அவர்களே எங்களுக்கு ஏதாவது உபதேசங்கள் செய்யுங்கள், ஒரு நல்ல தருணம், ஒரு நல்ல சந்தர்ப்பம், எனக்கு பொருத்தமான புத்திமதிகள் ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு கொள்கிறார்கள். அப்பொழுது முகாத்தில் இப்னு சுலைமான் அவர்கள் கேட்டார்கள், நான் கண்ணால் கண்ட சில விஷயங்களை சொல்லி உங்களுக்கு புத்திமதி சொல்லட்டுமா, அல்லது காதால் கேட்ட விஷயங்களை சொல்லி உங்களுக்கு புத்திமதி சொல்லட்டுமா, உங்களுக்கு அறிவுரை சொல்லட்டுமா, உங்களுக்கு உபதேசம் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஹலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் சொன்னார்கள், பல் விமாரை, நீங்கள் காதால் கேட்டது வேண்டாம், கண்ணால் பார்த்ததாக சொல்கிறீர்களே, அப்படியான விஷயங்களை சொல்லி எனக்கு ஒரு படிப்பினைக்காக அப்படிப்பட்ட ஒரு நீங்கள் ஒரு நல்ல உபதேசத்தை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது முகாத்தில் இப்னு சுலைமான் அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் உங்களுக்கு முன்னால் இருந்த பனு உமையாவுடைய ஹலீஃபா, அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது சொத்துக்கள் எதையும் விட்டு செல்லவில்லை, பெரும் காணிகளோ பங்களாக்களோ எதுவுமே இருக்கவில்லை. அவர்கள் விட்டு சென்றது பணம் கொஞ்சம், 18 தங்க நாணயங்கள், 18 தங்க தீனார்களை மட்டும்தான் அவர்கள் விட்டு சென்றார்கள். அவர்களுக்கு வாரிசாக கூடிய குழந்தைகள் மட்டும் 12 பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் விட்டு சென்றது வெறும் கலீப ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் இருந்த பல ஆட்சியாளர்கள் பெரும் பெரும் கோடிக்கணக்கான தீனார்களுக்கு சொந்தமாக இருந்து மரணித்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சியாளர் மரணித்தார். அவருடைய அனந்தர சொத்தாக இருந்தது வெறும் 18 தங்க நாணயங்கள் மட்டும்தான். அவர்களுடைய அவர்களுக்கு கபன் செய்வதற்காக அதிலிருந்து செலவழிக்கப்பட்டது. அதில் 5 தீனார்கள் கபனுக்கு போய்விட்டது. பிறகு கபருக்கான ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. அந்த கபரை தோண்டி அடக்கம் செய்வதற்கெல்லாம் 4 தீனார்கள் செலவழிக்கப்பட்டது. பிறகு அந்த வாரிஸ்காரர்களுக்கு அனந்தரக்காரர்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு வெறும் 9 தீனார்கள் மட்டும் இருந்தது. அதைத்தான் அந்த வாரிசுகளுக்கு பங்கீடு செய்தார்கள். அதே குடும்பத்தில் வந்த ஒரு ஆட்சியாளர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். இவர் மரணிக்கும் பொழுது இவருடைய சொத்துக்கள் என்று நிறைய இவர்களுக்கு மாளிகை இருந்தது, பெரும் பெரும் தோட்டங்கள் சொந்தமாக இருந்தது, நிறைய பணங்களை விட்டு சென்றிருந்தார். அவருடைய அந்த அனந்தர சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தைகளும் இருந்தார்கள், 4 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த 4 மனைவிமார்களில் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு மனைவிக்கு மட்டும் வந்த தொகை மட்டும் 80,000 தங்க நாணயங்கள் ஒரு மனைவிக்கு. இது ஒரு மனைவிக்கு வந்தது. 4 மனைவிமார்கள் இருந்தார்கள், பிறகு வாரிசாக வரக்கூடிய மற்றவர்கள் இருந்தார்கள். ஒரு மனைவிக்கே இவ்வளவு தொகை என்றால் எவ்வளவு பணத்தை அவர் விட்டு சென்றிருப்பார்? அவ்வளவு பெரும் தொகையை அவர் விட்டு சென்றார். பிறகு அமீருல் முஃமினீன் அவர்களே, ஹலீஃபா அவர்களே சொன்னார், அந்த முகாத்தில் சொன்னார்கள். பிறகு ஒரு காலம் வந்தது. ஒரு நாள் நான் என்னுடைய 2 கண்களாலேயும் ஒரே நாளில் ஒரு காட்சியை பார்த்தேன். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகன்மார்களில் ஒருவர் ஒரே நேரத்தில் 1000 குதிரைகளை அல்லாஹ்வின் பாதையில் சதகா கொடுத்தார். அல்லாஹ் தஆலா அவர்கள் அந்த குடும்பத்தை பாதுகாத்தான், குடும்பத்துக்கு தன்புறத்திலிருந்து செல்வத்தை கொடுத்தான். அதே நாளில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய குழந்தைகளில் ஒருவரை கண்டேன். அவர் பாதையில் மக்களிடத்தில் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். இத்தனை ஆயிரக்கணக்கான, இத்தனை லட்சக்கணக்கான தங்க நாணயங்களை தீனார்களை விட்டு சென்றும் கூட அதுவெல்லாம் அழிந்து போய்விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் நினைக்கிறோம் நிறைய பணத்தை எப்படியாவது சேர்த்து விடுவோம், எப்படியாவது நான் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரனாக ஆகிவிட வேண்டும், எப்படியாவது எனக்கு ஒரு வருமானம் அமைந்து விட வேண்டும், மற்றதை எல்லாம் பெருகு பார்த்துக் கொள்வோம். நம்முடைய நம்பிக்கை நிறைய பணம் இருந்தால் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் இருக்கும் என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளை, இப்படி நினைத்து பணத்தை சேகரித்த ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் நினைத்த அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்ததா? அன்புக்குரிய சகோதரிகளே, வெறும் பணம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர மாட்டாது. சந்தேகத்துக்குரியவைகள் சேர்ந்து சேர்ந்து அந்த பணம் நம்மிடத்திலே சேகரமாகும் என்றிருந்தால் இருக்கிற சந்தோஷத்தையும் அழித்து இல்லாமலாக்கிவிடும். வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை அல்ல நாம் நிறைய பணத்தை சேகரித்தோம், அவசரமாக கோடீஸ்வரன் ஆகிவிட்டோம், அவசரமாகவே 40 வயதாகவும் இல்லை சொந்த காணி வாங்கிவிட்டார், சொந்த கடை வாங்கிவிட்டார், சொந்த வீடு கட்டிவிட்டார். இதுவெல்லாம் பெரிய சாதனைகள் அல்ல. சாதனை என்பது நாம் இப்படிப்பட்ட உலகத்தில் ஏமாற்றக்கூடியவர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள், வஞ்சனம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிற அந்த உலகத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் சுத்தமாக சம்பாதித்திருக்கிறேன், சுத்தமாக நான் என்னுடைய வீட்டை கட்டியிருக்கிறேன், சுத்தமாக சாப்பிட்டிருக்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ என்னுடைய பெற்றோர்களுக்கோ அசுத்தத்தை நான் சாப்பிட வைக்கவில்லை என்று சொல்வது சாதனை. அன்புக்குரிய சகோதரிகளே, இது அருமையான பண்புகள், பெருமதிமிக்க பண்புகள். இவற்றை நாம் உருவாக்கி கொண்டால், நாம் எந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்முடைய பெற்றோர்கள் குடும்பங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சிபார்த்துகளை நாம் உருவாக்கி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்தில் நாம் இருந்தோ இல்லையோ நம்முடைய குடும்பங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா எத்தனையோ நலவுகளுக்குரிய மனிதர்களை தெரிவு செய்வான். அந்த தெரிவுடைய பலனையும் நன்மைகளையும் நம் ஆகரத்தில் நிச்சயமாக கண்டுகொள்ளலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல சிபாத்துகளை தந்து நம்மை உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானா? யாரா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா? முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா? யா அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை தூரமாக்குவாயா? நம்முடைய பிரச்சனைகளை தூரமாக்குவாயா? யா அல்லாஹ் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய உதவியை அவசரப்படுத்தி விடுவாயா? நோய்களால் மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நோய்களை இந்த உலகத்துக்கு நீ சாட்டி விடாதே யா அல்லாஹ். எங்களையும் எங்கள் சார்ந்தவர்களையும் அத்தனை பேர்களையும் நோய்களை விட்டும் பாதுகாப்பாயா? எங்களுடைய நாட்டையும் அயல் நாடுகளையும் நீ பாதுகாப்பாயா யா அல்லாஹ்? எங்கெங்கெல்லாம் உன்னை நம்பி வாழக்கூடியவர்கள் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நீ அவர்களுக்கு உதவி செய்வாயா யா அல்லாஹ்? அநியாயம் செய்யப்படக்கூடியவர்களுக்கு நீ மிக வேகமாக உதவி செய்கிறாய் யா அல்லாஹ். நாங்கள் பலகீனர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் ஈமானிலே பலகீனர்கள் யா அல்லாஹ், என்னுடைய சகோதரர்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், பலகீனர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனே உன்னுடைய உதவியை நீ அவசரப்படுத்தி விடுவாயா யா அல்லாஹ்? நீ யார் என்பதை காட்டி விடுவாயா? உலகம் எல்லாம் ஹிதாயத்துடைய காற்று வீசுவதற்கு இந்த நிலைமைகளை நீ காரணமாக ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ்? எங்கெங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படக்கூடியவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், நீ அவர்களுடைய கண்களை கண்ணீர்களை துடைத்து விடுவாயா? விரோதிகளுக்கு நீ பாடம் படிப்பாயா? உன்னுடைய அடியார்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அநியாயத்துக்கு என்ன தண்டனை என்பதை நீ உலகத்திலே நிரூபித்து காட்டி விடுவாயா? இரக்கமுள்ளவனே அன்புள்ளவனே, உன்னை நம்பி வாழ்கிறோம், உன்னிடத்திலேயே கையேந்துகிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லாஹ், உன்னிடத்திலேயே முறைப்பாடு செய்கிறோம். நீயே எங்களுக்கு போதுமானவன், நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக.